இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவங்களை நம்ம இவங்களோட பேரை ஒரு மெனுவலாக நம்ம பார்த்துட்டு போகின்ற போது, அபு முஹம்மத் சஈத் இப்னு முசையப் இப்னு ஹசன் அல் குரஷி அல் மஹ்சூமி, மஹ்சூமி அதாவது குரேஷ் கோத்திரத்தில் மஹ்சூம் கிளையை சேர்ந்த சஈத் இப்னு முசையப் தான் இவருடைய பேர். இவருடைய புனை பேர் வந்து அபு முஹம்மத். இவர் வந்து ஹிஜ்ரி 12 கடைசி பகுதியிலும் 13 நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தான் பிறக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்றதாக இருந்தா, உமர் ரதியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், உமர் ரதியல்லாஹுன் ஆட்சி பீடமேறி இரண்டாவது வருடத்தில், உமர் ரதியல்லாஹுன் ஆட்சி கடந்து இரண்டு வருடங்கள் கழித்து உமர் ரதியல்லாஹுன் ஆட்சியின் மூன்றாவது வருடத்தில் தான் ஹிஜ்ரி 12 கடைசியிலும் ஹிஜ்ரி 13 ஆரம்பத்திலும் இந்த இமாம் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இந்த சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மார்க்க அறிவுக்கும் அவர் மார்க்கத்துக்காக வேண்டி செய்த சேவைக்கும் பின்னால சில ரகசியங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த ரகசியங்கள் சிறப்புகள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த சிறப்புல மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான், இவர் யாரை திருமணம் செஞ்சதுதான்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை தான் இமாம் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். இப்ப உங்களுக்கு விளங்கும், சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்கத்தில் சிறந்து விளங்குறதுக்கான காரணம் எதுவா இருந்திருக்கு? ஏன் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவுடைய மகளை திருமணம் செஞ்சா ஏன் சஈத் இப்னு முசையப் அவர்கள் மார்க்கத்தில் விளக்கம் கூட இருக்கணும்? ஏன் இருக்கணும்? அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு யாரு? கூடுதல் ஆண்களில் பொதுவாகவே கூடுதலாக ஹதீஸ்களை அறிவிப்பு செஞ்ச நபி தொழர் தான் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் நபி அவர்களோடு கூடு திண்ணை தோழர்களில் ஒருவராக அவங்க இருந்தாங்க. நபி அவர்களோடு கூடுதலாக நெருங்கி பழகக்கூடிய சமயம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு கிடைச்ச காரணத்தினால அவங்க நிறைய ஹதீஸ்களை கேட்டிருந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து. இவங்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை திருமணம் செஞ்ச காரணத்தினால, தன்னை மாமனார் என்றபடியால நெருக்கம் கூடுதலாக இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பல ஹதீதுகளை தனது மாமனார் வாயிலாக கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்தது என்பது அவருக்கு எவ்வளவு தூரம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான இலகுவான சந்தர்ப்பம் இருந்திருக்கும் என்பதை நமக்கு ஊகிக்க முடிகிறது. இது மாத்திரமல்லாம இந்த சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மார்க்க அறிவுல இவ்வளவு சிறந்து விளங்குவதற்கு மேலும் என்ன காரணம் இருந்துச்சு என்பது பற்றி நம்ம பார்ப்போம். சொன்னா, ஒருவர் யார்கிட்ட இருந்து படித்தாரோ அந்த ஆசிரியருடைய தரத்தை வச்சு ஒருவருடைய கல்வியை நம்ம இன்றைக்கு மட்டிடுகிறோம். இவர் என்னென்ன இந்த ஆசிரியர்கிட்ட படிச்சாரு, இப்படிப்பட்ட ஒரு மேதைகிட்ட படிச்சார் என்பதெல்லாம் இவர் எந்த எப்படிப்பட்ட கல்வியை எப்படிப்பட்ட சூழல்ல பெற்றிருக்கிறார் என்பதற்கு நமக்கு ஊகிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போம்னு சொன்னா, சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹும் போன்ற மிகச்சிறந்த நபி தோழர்கள், சஅது சஅத் இப்னு அபி வக்காஸா சஅத் இப்னு முஆதா என்பது சரியாக தெரியாது, சஅத் என்று சொல்லி அவருடைய வரலாற்றில் பதியப்படுகிறது, அதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு மறந்து போய்விட்டது. என்றாலும் நீங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம்னு சொன்னா, ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு சஅது, அதே போல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹும் போன்ற நபி தோழர்களோடு கூடுதலாக அமர்ந்து அவர்களிடமிருந்து மார்க்கத்தை ஹதீஸை ஏனைய அடிப்படைகளை படித்திருக்கிறார்கள் இந்த சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் என்பது அவர்களை நம்ம இந்த வரலாற்றில் பார்க்கலாம். இது அல்லாம ஆயிஷா உம்மு சல்மா உம்மஹாத்துல் முஃமினீன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அதிலையும் கூடுதலாக ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் கூடுதலாக ஹதீஸில் அறிவித்த ஒரு ரசூலாவுடைய மனைவிமார்களில் ஒருவராக இருக்கிறாங்க. இவங்களிடம் கூடுதலாக ஹதீஸ்களை யாரு, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள், அதே போல உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹுமா, இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் கூடுதலாக செய்திகளை இந்த சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கலாம். இது அல்லாம இன்னும் சிறப்பிச்சு சொல்வதாக இருந்தா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அதே போல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க இரண்டு பேரும் அவங்களோட காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் கொடுத்த தீர்ப்புகள், மார்க்க சட்டங்கள் சம்பந்தமான விளக்கங்களை கூடுதலாக அறிஞ்சவராக சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அவருடைய வரலாற்றிலே நாங்க பார்க்கலாம். இது ஒண்ணு, அவர் எப்படிப்பட்ட அறிவை எந்த மேதைகள்கிட்ட பெற்றிருக்கிறார் என்று நம்ம ஊகிக்கிறதுக்கு அவருடைய மாணவர்களை நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது இந்த சாயிதுன் முசையப் இப்ராஹிமுல்லா அவர்கள் எப்படிப்பட்ட மேதையாக மார்க்க வல்லுநராக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இன்னொரு சான்று, அவரிடமிருந்து படிச்சிருப்பாங்களே, அவர்கிட்ட இருந்து சில மாணவர்கள் உருவாக்கி இருப்பாங்க தானே. ஒருவருடைய கல்வி தரத்தை நம்ம அளக்கிறதுக்கு அவர் வாழ்ந்த சூழல், அவர் படித்த ஆசிரியர்கள் சான்றாக இருப்பதை போல அவர்கிட்ட உருவாகிருப்பாங்களே, அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் இருந்திருப்பாங்க தானே, அவங்களும் ஒரு சான்றாக இருக்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட மாணவர்கள் பட்டியல நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக வேண்டி சொல்லலாம், அப்துல் ரஹ்மான் பின் ஹர்மலா, அப்துல் கரீம் ஜசரி, அத்தா அல் ஹுராசானி, உக்குபத் பின் ஹுரைத், அலி பின் ஜுதான், அம்ரி பின் ஷுஐப், அம்ரி பின் தீனார், கதாதா, முகமது பின் சஃபான் போன்ற இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் அந்த காலத்திலே காணப்பட்ட மிகச்சிறந்த மார்க்க அறிவுள்ள சாயிது பின் உசைப் அவர்கள் ரதியல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவராக இருந்திருக்கிறாங்க பார்க்கிறோம். அடுத்தது இந்த சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்கள் சிறப்புக்கு, அவருடைய சிறப்பை நம்ம இந்த அளவுக்கு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், அறிவில்லாமல் அமல் செய்து பிரயோசனம் கிடையாது. அதாவது நல்ல அறிவிருந்து அமல் இல்லாட்டிலும் பிரயோசனம் கிடையாது, ரெண்டும் இருக்க வேண்டும். அமல் இல்லாத அறிவினாலும் பிரயோசனம் கிடையாது, அறிவில்லாத அமலினாலும் பிரயோசனம் கிடையாது. இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய பேரை பார்க்கலாம், இந்த ரெண்டாலும் அதை சீர்குலைந்து போன பலரை நம்ம பார்க்கலாம், நல்ல பெரிய மேதையாக இருந்திருப்பார்கள், ஆனா அவங்கள்ட்ட அதுக்கான முன்மாதிரி அந்த நடைமுறையில காண முடியாததை நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் நல்ல பல நிறைய மார்க்கத்துக்காக வேண்டி செய்யணும், மார்க்க அடிப்படையில வாழணும் என்று சொல்லி நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க, ஆனா அதுக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்வதில் அவர்கள் வந்து பின்னிற்பத நம்ம நிறைய வரலாற்றில் பார்க்கிறோம். இது ஒரு குறை. அப்ப எனவே ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய அறிஞனுக்கான அதாவது இலக்கணம் என்னவென்று சொன்னால், அவர் சிறந்த தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சிறந்த அறிவை தனது நடைமுறையிலே கொண்டு வரணும். அப்ப எனவே அறிவோடு அமல் இருக்க வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையை நம்ம விளங்கணும். இந்த சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவருடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கின்ற போது பின்னால நம்ம பார்க்கலாம் அவருடைய பேணுதல், மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறதில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பத விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கின்ற போது அவரிடம் காணப்பட்ட மிகச்சிறந்த மதிநுட்பத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு, அதனுடைய அதை எப்படி வெளிப்படுத்தினார் சொன்னா, படிச்ச விஷயங்களை செயல்பாடுல கொண்டு வருவதில் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இவர் இருந்திருக்கிறார். அது அவருடைய சிறப்பை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு பின்னால உள்ள செய்திகளை நம்ம பார்க்கலாம். அது அல்லாம இந்த சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அறிவு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவராக இருந்தார்ன்றதுக்கு அவருடைய காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் சொன்ன சான்றுகளும் உதாரணமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம சொல்வதாக இருந்தா, கதாதா, மக்ஹூல் போன்ற மிக பிரபலமான தாபியங்கள், இவங்க சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்களை பத்தி சொல்கின்ற போது, இவங்களுக்கு முன்னால அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்களை பத்தி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை கண்டிருந்தால் நபி அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இந்த சாயிது பின் முசையப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருப்பாங்கன்னு சொன்னா சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் என்று அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்கள் மார்க்க அறிவிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் மிகச்சிறந்த முன்னுதாரணமான ஒரு பேரறிஞராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப எனவே இந்த சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்களை பத்தி மக்ஹூல் என்று சொல்லக்கூடிய தாபியின் அவர்கள் சொல்லுகின்ற போது, சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆலிமுல் உலமா, ஒரு மிக அறிஞர்களிலேயே மிகப்பெரிய ஒரு பேரறிஞராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்கிறார். அதே போல மைமூன் இப்னு மிஹ்ரான் என்று சொல்லக்கூடிய சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு அறிஞர் சொல்லுகின்ற, நான் மதீனாவுக்கு வந்தேன், மதீனாவிலே மிகச்சிறந்த மார்க்கறிஞர்கள் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி நான் கேட்ட நேரம், அதாவது ஃபதுஃபிஅது இலா சாயிது பின் முசையப், சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்கள் தான் என்னை காட்டப்பட்டுச்சு மதீனாவுக்கு. நான் வந்து நல்ல விளக்க மார்க்க விளக்கம் உள்ள ஒரு அறிஞர் இருக்கிறதான்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ எனக்கு மக்கள் வந்து சாயிது பின் முசையப் ரஹிமஹுல்லா அவர்களைத்தான் காட்டினார்கள் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அதே போலதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆசிரியர் அலி இப்னு மதீனி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது இவரை பத்தி, لا اعلم في التابعين احدا اوسع علما من ابن المسيب, தாபியங்களிலே மிகச்சிறந்த விசாலமான அறிவுடையவராக நான் சாயிது இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களைத்தான் பார்க்கிறேன் என்று சொல்லி இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அலி இப்னு மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவரை பற்றி சிறப்பித்து சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த சாயிது இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவுக்கு அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சமகால அறிஞர்களுடைய சான்றாக இருப்பதை பார்க்கிறோம்.